ரெக்கார்ட் பண்ண. ஓகே, இந்த பகுதிக்கு விளக்கம் என்ன? ஜட்ஜ் நாட், நியாயம் நீங்கள் குற்றம் தீர்க்காதீர்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அதுக்கு விளக்கம் என்ன? அதை நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்னத்தை பரிசுத்தாவியானவர் அதுக்கு விளக்கு என்ன கொண்டிருந்தா அது எழுதும் போது பாருங்களேன். ஒண்ணு, நம்ம ரெஃபர்மேஷனை பத்தி படிச்சுட்டு வரும்போது ரெஃபர்மேஷன் என்ன சொல்லி கொடுத்த பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? வேதத்துக்கு வந்து ஒரே அர்த்தம் தான் இருக்க முடியும். பரிசுத்தாவி அதை எழுதும் போது ஒரே அர்த்தத்தோடு தான் அதை எழுதினார். அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, எனக்கு விரும்புற மாதிரி, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அப்படி அது அர்த்தம் இல்லை. ஒரே அர்த்தத்தோடு தான் அதை எழுதி இருக்கிறார். நம்ம நம்ம சபைக்கு ஏற்றபடி, நம்ம நம்ம குணாதிசயத்துக்கு ஏற்றபடி, நமக்கு சூழ்நிலைக்கு வசதிக்கு ஏற்றபடி அதை மாத்திக்கொள்ளவே முடியாது. இட்ஸ் அப்ஜெக்ட் டு ட்ரூத். அதை நம்ம என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம நம்ம குணத்தையோ அதையோ கொஞ்சம் இது நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி படிக்காம நேரா அதை பார்க்க கத்துக்கணும். பார்த்து அதுக்கு தலை குனிந்து நம்மளை மாத்திக்க கத்துக்கணும். பாருங்களேன், அதான் ரெஃபர்மேஷன் கத்து கொடுத்தது. அவங்களுக்கு அவங்கவுங்க ஏற்றபடி பிரசங்கம் பண்ணிக்க கூடாது. அதான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் ஆகுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் எவ்வளோ அருமையா ஆறுதலாக நமக்கு இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பேசிட்டு போகலாம். அப்படி இல்லை. இது வாட் இஸ் த ட்ரூத் ஃபேஸ் இல்லையா? அது நம்மளை குற்றப்படுத்தோ, நம்மளை அடிக்கோ, கடிந்து கொள்ளோ, நம்மளை இது பண்ணோ, அதை நம்ம பார்த்து கத்துக்கணும். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அதை கான்டெக்ஸ்ட் தான் பார்க்கணும் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப தவறா பயன்படுத்ததுனால கான்டெக்ஸ்ட பார்க்கணும். இந்த முழு மலை பிரசங்கத்துக்கும் அந்த எட்டு குணங்களை சொல்லி முடிச்சுட்டு அவர் 20வது வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை சொன்னார். என்ன? மத்தேயு 5:20 வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So we are trying to understand what this judge not means. So again, we'll have to go back to the context. What does this mean when the Holy Spirit wrote this? What was the intended meaning? Again, we have to go to the context. When we go to the context, we have to just go back to the key verse of the entire Sermon on the Mount. If you ask me, the key verse is on the chapter 5, verse 20, which says, unless your righteousness exceeds the righteousness of Pharisees, you will not always enter the kingdom of God. So, looking at that, you know, from that verse, he was actually explaining the entire Sermon on the Mount, you know, keeping that in view. You know, he said, he spoke about the law, saying, you have heard, you know, this is what the Pharisees taught you, but I tell you. And again, he comes to chapter 6, he tells, you know, do not pray like the Pharisees, do not give like the Pharisees, do not fast like the Pharisees. Again, now he's coming to chapter 7, and that's what he's doing. He's actually comparing the Pharisees and telling us not to judge other people like they do, because those men consider themselves as very righteous and consider others to be, you know, sinful people. So, okay, இதுல பார்க்கும்போது இதனோட பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதனோட சூழல் என்னன்னு பார்க்கும்போது, இது கீ வர்ஸ் மத்தேயு 5:20 அங்க வேதபாரர்கள் பரிசேயர்களுடைய நீதியை விட நம்ம நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை விளக்கித்தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர, நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், வேதபாரர்கள் உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பரிசேயர்கள், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவங்க தவறா பண்ணதை அவங்க மாதிரி இல்ல, இப்படிதான் நியாயப்பிரமாணத்தின் விளக்கம். 6வது அதிகாரம் வந்துட்டு என்ன பண்ணாரு? இப்படிதான் ஜெபம் பண்ணும், பரிசேயர்கள் மாதிரி மாயக்காரர்கள் போல செய்யாதீங்க, மாயக்காரர்கள் போல தர்ம காரியம் செய்யாதீங்க, மாயக்காரர்கள் போல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வந்த ஆண்டவர் அதேதான் 7வது அதிகாரத்திலேயே சொல்றாரு. மற்றவர்களை நீங்கள் தீர்க்கும் போது பரிசேயர்கள் மாதிரி நீங்கள் குற்றம் தீர்க்க கூடாதுன்றது தான் சொல்லி வர்றார். பாருங்களேன், அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும் போது நமக்கு புரியுது. அவங்க எப்படி மற்றவர்களை தீர்த்தார்கள்? ஓகே, சோ வாட் இஸ் அவுட் இட் த பாரிசீஸ் ஜட்ஜ் அதர் பீப்புள். ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேட்டிவ் வேர்ஸ், வெரி டிஸ்கிரிப்டிவ் வேர்ஸ் இஸ் லூக் 18:9. ரொம்ப அருமையாக பரிசேயர்கள் மற்றவங்களை பத்தி எப்படி நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, லூக் 18:9 படிங்களா யாராவது?
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உண்மையை சொன்னார்.
பாருங்களேன், பரிசேயர்களை பார்த்து பரிசேயர்கள் எப்படி நினைப்பாங்க? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, தங்களை ரொம்ப நீதிமான்கள், தங்களை ரொம்ப பர்ஃபெக்ட்ன்னு நம்பி, அப்படி நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? மற்ற எல்லாரையும் அற்பமா எண்ணுகிற ஒரு குணம் நமக்கு வந்துடும். தாங்கள் நீதிமான், நான் பர்ஃபெக்ட்னு வந்துச்சுன்னா நான் எனக்கே ஒரு ஸ்டேஜை போட்டு நின்றுக்கிறேன், அது மேலே மற்ற எல்லாரும் கீழே இருக்கிறாங்க இல்லைங்களா. அற்பமா என்னன்னா ஒரு இதுன்னு அற்பமா எண்ணுகிற ஒரு மனிதர் அப்படித்தான் மற்றவர்களை குற்றம் தீர்த்தார்கள். அதனால தான் ஆயக்காரன் ஓமையை பத்தி ஒரு இதை சொல்றாரு அவர் இல்லைங்களா. எப்படி போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு அது இல்லை, நான் அவன மாதிரி இல்லை, அவன் குடும்பம் கெட்டு போச்சு, இவன் மோசமா போனான், நான் அவன மாதிரி இல்லை, நான் எவ்வளோ நீதிமான் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவன் சொன்னான் இல்லைங்களா. அந்த மாதிரி பாருங்களேன், இதான் பரிசேயர்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. பரிசேயர்களுடைய வேலை என்ன? எப்ப பாரு தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்கறதும் கீழ்த்தரமாக எண்ணுகிறதும் அவங்கள கேவலமா பார்க்கறதோ தான் அவங்க வேலை. கண்டினியூவா அவங்களுடைய இதே என்னன்னா தங்களை பெருசா நியாய நீதிமான்களா வச்சுக்கிட்டு மற்ற எல்லோரையும் கீழே பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப நீதிமான அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிட்டதுனால, எடுக்க முடியாம பதிஞ்சிட்டதுனால அவங்க மற்ற எல்லோரையும் கீழ்த்தரமா தான் பார்க்கறது. அதுல பாக்குற குற்றத்துல அப்படி ஆயிடுச்சுன்னா மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொசுவை கூட அவங்க வடிகட்டுவாங்க, ஆனா அவங்க ஒட்டகத்தை முழுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை அவங்க ஆயிட்டாங்க. தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து அப்படி சொன்னாரு, மற்றவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குற்றங்களையும் ரொம்ப குத்தி காட்டுவாங்க, மற்றவங்கிட்ட எந்த நன்மையும் அவங்களால பார்க்க முடியாது, குற்றத்தை தான் பார்க்க முடியும் பாருங்களேன். ஏன் அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய சுய நீதியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பாவத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவங்களை குருடாக்கி விடும் பாருங்களேன். அதான் பரிசேயருடைய குணம். இப்படித்தான் நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. அதனால தான் மூணாவது வசனத்தில் சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நீ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், எதுல துரும்ப பார்க்கறதுல எக்ஸ்பர்ட். எவ்வளவு கிளீனா வீடு இருந்தாலும் அங்க பாருங்க ஒரு திரும்ப இருக்கு அப்படின்ற பெரிய எக்ஸ்பர்ட் நீ. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டா நீ இருக்கிறதுல அவங்களே ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டு மற்றவங்க மனிதர்கள குற்றத்தை பாக்குறது தான் அவங்களுடைய இது பாருங்க. ஏன் அது ஒரு ஒரு இது என்னத்த சொல்றாரு, எப்படி நியாயம் தீர்க்க கூடாதுன்னா மாயமாலமாக ஒரு ஹைப்பர் கிரிட்டிக்கல்னு வாங்க, அதாவது ஒரு எதுலயுமே கிரிட்டிக்கல், எதுலையுமே நல்லது பார்க்க முடியாது அவங்களால. ஹைப்பர் கிரிட்டிக்கல், ஒரு ஜட்ஜ்மெண்டலா, ஒரு சுய நீதியா இருக்கிறதுனால, ஈகோ நிறைய இருக்கிறதுனால, பெருமை நிறைய இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாரையும் அற்பமா எண்ணி குற்றத்தை தான் பார்க்க முடியும், நல்லது பார்க்க முடியாது. மற்றவர்கள் எப்பப்பார் குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, எது குற்றம்? ஆண்டவருடைய வசனத்துக்கு அவங்க மீறுறாங்க, பாவம் செய்யறாங்கன்றதுக்காக இல்ல, பல விதத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட பலவீனத்தை பார்த்து குற்றப்படுத்துறது பாருங்களா. அவங்களுடைய சின்ன மிஸ்டேக்ஸ், அவங்க கேரக்டர், சில பேர் கேரக்டர் அப்படி இருக்கு, அந்த கேரக்டரை பார்த்து குற்றப்படுத்துறது, இல்லை அவங்க குடும்ப நிலை, அவங்க பொருளாதார நிலைமை, அவங்க பர்சனாலிட்டி, சில பேருக்கு பர்சனாலிட்டி அப்படி தான் இருக்கும், சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, அதை பார்த்து குற்றப்படுத்துறது. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வேதத்துக்கு மீறுறாங்கன்றதுக்காக இல்லை, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க சில காரியங்கள் செய்யறது நம்மள மாதிரி செய்யலையே, நம்ம எவ்வளோ நல்லா செய்யறோம், எப்படி செய்யறாம போறவன் அப்படின்ற மாதிரி மற்றவங்கள குற்றப்படுத்துறது பாருங்களேன். அவங்க மற்றவங்களை விட அவங்க உயர்வுன்ற எண்ணத்தினால், அது மாத்திரம் இல்லை, இப்படி சுய நீதியா இருக்கும்போது மற்றவங்க எல்லாரையும் எது நல்லது செஞ்சாலும் அதுல குற்றம் இருக்கும்னு பார்க்குற ஒரு குணம் வந்துடும் பாருங்களேன். அவங்க நல்லதா செஞ்சாலும் அவங்களுடைய நோக்கங்களை சந்தேகப்படுகிற ஒரு குணமா வந்துடும், அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம். மற்றவங்க எதுக்காக செய்யறாங்கன்ற நோக்கத்தை ஒருபோதும் நம்ம ஆராயறதுக்கு வேதம் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல பாருங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அதை பண்ண போனா நான் கடவுள்ன்றோம். ஏ எல்லோருடைய இதயங்களையும் இதங்களும் அறிந்தவர் யார்? கடவுள். அவருடைய ஆபீஸ நம்ம எடுத்துக்க பாக்குறோம், அவருடைய ஆபீஸ எடுத்துட்டு எனக்கு தெரியும், அப்பவே எனக்கு தெரியும் இதை தினைச்சுத்தான் இவங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும் போது கடவுளுடைய ஆபீஸ் என்ன நோக்கத்தோடு செய்யறான், அது காரியம் வெளியில வருவதற்கு முன்பதாக நியாயம் தீர்க்காதேன்னு கொரிந்தியர்ல போட்டிருக்கு இல்லைங்களா. மற்றவர்களுடைய நோக்கங்களை நம்ம சேர்க்க கூடாது, ஏன்னா எல்லா இதே மனிதர்களுடைய இதயத்தையும் அறிந்தவர் தேவன். நம்ம போய் அது இப்படித்தான் வரும், இப்படித்தான் அவங்க செய்வாங்க, இப்படித்தான் அதுக்கு இதாகும், இப்படித்தான் பிரச்சனை, நம்ம ஆராய்ந்து குற்றம் தீர்க்கக்கூடாது, அது நம்ம கொடுக்கப்படலை பாருங்களேன். அவர் தான் அதுதான் தடை பண்றாருங்க, மற்றவங்களுடைய மோட்டிவ்ஸை நம்ம ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. அது வெளியில வர வரைக்கும், வெளியில தெரியற வரைக்கும் பாருங்களேன். பெரிய எல்லாம் அறிந்த ஞானின்றது கடவுளுக்கு தான் பேரு, எனக்கு எல்லாம் தெரியும், இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத மற்றவங்களுடைய கிரியைகளை வைத்து அவங்க நோக்கங்களை நம்ம தவறாக இட போடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. பாரசீஸ் அப்படி செஞ்சாங்க, அவங்களுடைய தங்களை நீதிமானா நினைச்சதுனால மத்தவங்க எந்த நல்லது செஞ்சாலும் அதுல பின்னாடி குற்றத்தை பார்க்கிற ஒரு குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. எவ்வளோ அவங்க பெருமை, எவ்வளோ சுயநீதி, தங்களுடைய உயர்ந்த தன்மையை குறித்து பெரிய குணம், பெரிய எண்ணம் இருக்கிற ஒரு நிலைமை நமக்கு இருந்துருச்சுன்னா இயற்கையான விழிவு வந்து மற்ற எல்லோரையும் நம்மளை குற்றப்படுத்துறது தான் வரும். யாருலையுமே எந்த நன்மையும் நம்மளால பார்க்கவே முடியாது. பாருங்களேன் எந்த மனுஷனும் தன்னை பரிபூர்ணம் நினைச்சாங்கன்னா, தாங்க எல்லாமே செய்யறது நல்லதுதான் செய்யறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு சீட்டை போட்டு உக்காந்துருவாங்க. என்ன, ஐ எம் த ஜட்ஜ் ஆஃப் எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி கடவுளுடைய இடத்தை எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப கொடுமையான அருவறுக்கத்தக்க ஒரு குணம். எல்லாரையும் ஹைப்பர் கிரிட்டிக்கலா கடிந்து கொள்றது, குற்றம் பார்க்கறது, துரும்புகளை பொறுக்கிற ஒரு குணம், துரும்புகளை பொறுக்கிற ஒரு குணம் ரொம்ப தவறு. இறக்கம் இல்லாம, மன்னிக்காம, தயவு இல்லாம, நீடிய சாந்தம் இல்லாம செய்யறது ரொம்ப தவறு. ரொம்ப எல்லாரையும் கிரிட்டிசைஸ், தங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் வரலன்னா, தாங்க ஸ்டாண்டர்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரலாம், மற்றவங்களை குற்றப்படுத்த கூடாது. அந்த பரிசெயலங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் என்ன ஆச்சு. அதனால அவங்க குணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு தனி கூட்டமா இருப்பாங்க. அந்த பரிசெயர் கூட ஒருத்தரும் சேரமாட்டாங்க, ஒருத்தரும் சேரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு அந்த ஹிஸ்டரியில படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கூட சேரவே மாட்டாங்க. ஐயோ அந்த மனுஷன் கூட இருக்கவே முடியாதுன்னுவாங்க. ஏன், எதுலையுமே குற்றம் பார்க்கும்போது அவங்க சேர்றது வந்து அவங்கள மாதிரி இருக்கிற மக்களோடு தான் சேருவாங்க. பரிசெயர் பார்த்தீங்கன்னா அப்புறம் தனியா நிற்பாங்க. படங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்த அங்கெல்லாம் போட்டுட்டு அவங்கள மாதிரி இருக்கிற மக்களோடு தான் சேருவாங்களே தவிர மற்றவங்க கிட்ட சேரவே மாட்டாங்க. அந்த குணம் நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. மற்ற தன்னை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முரணானது, ஆபத்தானது, அது ரொம்ப ஆபத்தானது. சரியான உறவே நம்மளால வளர்த்துக்கொள்ள முடியாது. தேவ ராஜ்யத்தின் புள்ள அப்படி ஒருபோதும் இருக்க முடியாதுன்னு முழு மலைப்பிரசங்கத்துக்கும் விரோதமான குணம். அப்படி இருக்கிறவங்க மலைப்பிரசங்க மாதிரி மாறவே முடியாது. ஏன் மாற முடியாது, யோசிச்சு பாருங்க. மற்றவங்களை எப்பப்பார் குற்றத்தில் இருக்கிறவங்க என்ன காட்டுறாங்க, தங்களுடைய இருதயத்தின் அகோரத்தை உணராதவர்கள், ஒருபோதும் ஆவியில எளிமை ஆனாதவங்க. ஆவியில எளிமையாகி நான் ஒன்னும் இல்லை, எனக்குள்ள ஒன்னும் இல்லை, கடவுளுடைய கிருபை இல்ல, நான் ஒன்னும் இல்லை, நான் தரித்திரன்னு துயரப்படுகிற மனிதன் எப்படிங்க மத்தவங்கள துரும்ப தேடுவான், இருக்க முடியுமா? அதுவும் எந்த மனுஷனுக்கு மத்தவங்கள துரும்ப தேடுற குணம் இருக்கோ அவனுக்கு ஆவியில் எளிமையும் துயரப்படுகிற, தன் பாவங்களுக்காக துயரப்படுகிற குணமும் இருக்க முடியாது. இது ரெண்டுமே ஒரு இதயத்துல இருக்க முடியாது. பாருங்களேன் எவனுக்கு சாந்த குணம், சாந்த குணம்னா என்ன, மற்றவருடைய தீமைகளை பொறுத்து கொள்ளுகிற ஒரு குணம் இல்லைங்களா. தேவன்கிட்ட பராமரிப்புல அவருக்கு தலைவணங்கிற குணம், மற்றவங்க என்ன தீமை செஞ்சாலும், யோசேப்புக்கு எவ்வளவு தீமை செஞ்சாங்க, நன்மை செஞ்சாரு அதுக்கு பதிலாக, தாவீதுக்கு சவுல் எவ்வளவு செஞ்சாரு அவரு காப்பாத்தி விட்டாரு அதுக்கு பதிலாக, ஆபிரஹாமுக்கு லோத் எப்படி, அதான் சாந்த குணம். அந்த சாந்த குணம் இல்லாதவர்களுக்கு தான் அப்படி துரும்ப பொறுக்கிற குணம் இருக்க முடியும். பாருங்களேன் அதே மாதிரி ஒவ்வொன்றும் நீதியின் மேல் பசித்தாக முள்ளி தன்னுடைய நீதியில வளரணும். தான் நீதியில எவ்வளவு மோசமா இருக்கிறேன், அவரு சுயநீதியா இருக்கிறவங்க எக்க நீதி மேல பசித்தாக இருக்க முடியும், நான் வளர்ந்ததே ரொம்ப பெருசு, எவ்வளவு இதா வந்துட்டு இருக்கிறேன் நானு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நீதியின் மேல் பசித்தாக இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுடைய துரும்ப தேடுறதுக்கு எங்க நேரம் இருக்கும். நானே ஓட்டப்பானேன், நானே எவ்வளவு வளரணும்னு நீதியை தேடி ஓடுறவன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கொஞ்சம் பிடிச்சு வச்சா அடுத்த நாள் ஓட்டையில போயிருது இல்லைங்களா. நிக்கிதான் நமக்கு நீதி, ஒவ்வொரு நாளும் ஓடணும் நீதியை தேடி, நம்ம ஜபம் பண்ணி அதை பண்ணி நானே ஓட்ட பண்ண, மற்றவங்களை எங்க தேடுறது நான் துரும்ப, புரியுதுங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலைப்பிரசங்கத்திலையும் பாருங்களேன், சகோதரன் இடத்துல நீ கோவப்பட்டா நீ கொலகார இருதயம் உள்ளவனா இருப்பனா, துரும்பு இருக்கிற இதய துரும்ப தேடுற இருதயம் எப்பப்பார் கோவம் தான் வந்துகிட்டு இருக்கும். மலைப்பிரசங்கத்துக்கே நேர் விரோதமான குணம் அது வந்து மற்றவர்களை நியாயம் குற்றம் தீர்க்கிறது பரிசெயர்கள் மாதிரி. ஆகவே சுயநீதியோடு மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறது ரொம்ப தவறு. எந்த விதமான ஆவிக்குரிய மேன்மையிலையும் நீதியின் போர்வையிலையும் நம்ம சாக்கு போக்கு சொல்லி மற்றவங்களை கிழிச்சிடலாம், எந்த கிரவுண்டும் இல்லாம, அது ரொம்ப ஆபத்தானது. பாருங்களேன் என்னுடைய சொந்த பாவம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் மற்றவங்களோட ரொம்ப பெட்டர்னு நினைச்சுக்க கூடாது. எங்க போனாலும் துரும்ப தான் பார்க்கறது. ஒரு ஒரு சில நேரங்களில் துரும்பே தெரியலனாலும் ஒரு பூத கண்ணாடி வச்சு எங்கேயாவது இருக்குமா, எங்கேயாவது ஏதாவது இருக்குமா அப்படின்னு குணம் நமக்கு இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. பாருங்களேன் பூத கண்ணாடி ஹைப்பர் கிரிட்டிக்கல், அதான் ஹைப்பர் கிரிட்டிக்கல். இப்படிப்பட்ட கண் இருக்கும்போது என்ன ஆகும், எவ்வளவு தான் நல்ல காரியங்கள் இருந்தாலும் ஒரு யோசிச்சு பாருங்க, திரும்ப பாக்குறேன்னா ஒரு மனுஷன், ஒரு பெண் வந்து இப்ப என் வைஃப் எடுத்துக்குவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோ, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணி எல்லாம் இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு எல்லாம். ஆனா நான் கிட்ட போய் கண்ணுல ஒண்ணு ஏதோ இருக்கு பாருங்கன்னு கண்ணுல ஒண்டி பாக்குறேன்னா அதுல ஒரு ஏதோ ஒரு துரும்பு இருக்குன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? எதுவுமே எனக்கு கண்ணுல தெரியாது, அது ஒண்ணுதான் தெரியும், அவ்வளோ கிட்ட துரும்பா போய் பாக்குறது. ஆனா தூரம் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, எவ்வளோ இருக்கு, நீட்டா எல்லாமே இருக்கும் போது கிட்ட போய் கண்ணு கிட்ட போய் துரும்ப மட்டும்தான். அப்படி பாக்குறவர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு ஆயிரக்கணக்கான நல்ல குணங்கள் இருக்கலாம், எவ்வளோ கிருபைகள் அவங்க இருக்கலாம், எவ்வளோ முன்ன இருந்ததை விட எவ்வளோ வளர்ந்து போயிருக்கலாம், ஆனா அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த துரும்பொண்டி தான் கண்ணுக்கு தெரியும். இப்படி இருக்கிறாங்களே, இப்படி இது பண்றானே, அப்படி பண்றாங்களே, அப்படின்னு தான் நமக்கு ஆயிரும். துரும்ப பாக்குறவர்களா நாம் இருக்கக்கூடாது. உன் கண்ணுல இருக்கிற உத்தரம் சகோதரனை அன்போடு பார்க்கணும், நீ அந்த அன்பு இல்லை உனக்கு, ஆனா அவங்களுக்கு திரும்ப பாக்குறிய, என்கிட்ட அன்பு இல்லையேன்ற இதை பார்க்க, உத்தரத்தை பார்க்க மாட்டேன்ற, அதான் ஆண்டவர் திட்டுறாரு. பாருங்களேன், இது மல பிரசங்கத்துக்கு விரோதம், உண்மையான கிறிஸ்தவ குணத்துக்கு விரோதம். 1 Corinthians 13 போட்டிருக்கு இல்லைங்களா, அன்பு பொய்யில் சந்தோஷப்படாது, பொய்யில் சந்தோஷப்படாது. என்ன பொய்? மற்றவங்களை பத்தி ஏதாவது தவறான ஒரு காரியம் நமக்கு கேள்விப்பட்டோம்னா எனக்கு தெரியும், அப்பவே இவங்க இப்படித்தான் தெரியும், இங்கத்தான் இது போய் முடியும்னு தெரியும், அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன் ரகசியத்தில் அப்படிப்பட்ட ஒரு குணம் என்ன ஆனா, மற்றவங்களுக்கு ஏதாவது தீமை அவங்களுடைய பலவீன வெளிப்பட்டுச்சு, தீமை வெளிப்பட்டுச்சுன்னா அதை பத்தி துக்கப்படுறதை விட உள்ளுக்குள்ள ரகசியமா சந்தோஷப்படும், எனக்கு தெரியும் அப்பவே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி, ஒரு சந்தோஷம். ஏன் நான் அவங்கள விட பெட்டர், அவங்க எப்படி என்னை விட பெட்டரா இருந்துட முடியும், இப்படித்தான் இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சகோதரனுடைய பலவீனம் அவருடைய இதனால நம்ம சந்தோஷப்படுறத விட கேவலமான குணம் வேற இல்லை. ஆனால் அன்பு இல்லாதது அப்படித்தான் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும்னு. ஏதாவது ஒரு தவறா வந்துருச்சு, தவறா ஒண்ணு வந்துருச்சுன்னா ஐயோ, ஒருவேளை அதுக்கு ஒரு பெஸ்ட் விளக்கத்தை கொடுக்க பார்க்கும். ஒருவேளை அவங்க அப்படி இல்லை, ஒரு டென்ஷன்ல அவங்க செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில அந்த நிலைமையில அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களோ, ஒருவேளை அது அவங்க இல்லையோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இதனால நம்ம நியாயம் தீர்க்க கூடாதுன்னு தான் நினைச்சு பார்ப்போம். அவங்க எப்போ பாரு பொதுவா இப்படி இல்லையே அப்படின்னு தான் நினைச்சுக்கமே தவிர, ஒரு துரும்ப பார்த்துட்டு எகிராது நம்ம மனசுல வச்சுக்கிறோம். ஒரு துரும்ப பார்த்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது. மனுஷங்களுடைய வாழ்க்கை நிலைமை, நம்ம எல்லோருமே மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லோருமே பல நேரங்களில் தவறுகிறவர்களா இருக்கிறோம். வேதமே அதை சொல்லுது, தவறும் போது அதை வச்சு மற்றவங்களை நாம் குற்றம் தீர்க்க கூடாது. அதான் பேதுரு சொன்னார், எல்லாவற்றிலும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அப்படி இருந்தா தான் நீ சபையில் இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரா. ஏன்? அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த திரும்பு போல இருக்கக்கூடிய அன்பு காண்டி நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா, திரும்பு போல இருக்கக்கூடிய காரியங்கள், பல காரியங்கள் நம்மளால சகிச்சு கொள்ள முடியும். அன்பு இல்லாத ஒரு, அதான் பேதுரு சொல்ற, திரளான பாவங்களை மூடும். ஓகே, இது விளக்கம் என்னன்னு பார்த்துட்டோம், சுருக்கமாக பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். இதை வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கலா நமக்கு இருக்கணும்ன்றதுக்காக, ஆல் தி வைல் வாட் டஸ் திஸ் மீன், வாட் டஸ் ஜட்ஜ் நாட் மீன், ஜட்ஜ் நாட் பேசிக்கலி மீன்ஸ் Now, do not judge like the Pharisees. They were people who were hypercritical, who were judging people for every small thing. It's not that they were disobeying God or it was against the word of God. It was not sin. They were accusing people for their weakness, accusing people for their personality, accusing people for their lot of things, their family status, financial status, all that. They were going on judging people. The natural result of a man considering himself as righteous and considering himself as superior to others will always be looking at condemning everybody. If you are a self righteous person, you will always keep condemning people. It's not a big sin, it's even looking at hunting for specks, we can say, even small specks. That's what the Lord forbids here. Because the Pharisees were known for that. They were accusing people for every other thing. Very legalistic people. And the Lord expects us not to be like that. It is completely contradictory to the spirit of the Sermon on the Mount. Because a man who is hung poor in spirit, who is mourning for his own sins, why will he look for specks in others? First of all, he knows the depravity of his own heart and he is mourning for that. He will never look at the specks of others. Secondly, this is a man who is hungering and thirsting after righteousness. He is never self-righteous. When every day he is hungering and thirsting after righteousness, you know, he doesn't have time to look at the specks of others. And he is a man who is a peacemaker. And similarly, it is completely contradicted to other teachings in the Word of God. For example, 1 Corinthians 13, you know, it says a man does not rejoice in falsehood. A man bears, a man love hopes all things. So it's completely against, you know, the 1 Corinthians 13 definition of love. So the Lord is condemning that hypocritical attitude of the Pharisees. That's what he means when he says judge not. Okay, அடுத்ததாக practically அஞ்சு வழிகள் நாம் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்க கூடாது. இந்த ரூலை நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப உதவியா இருக்கும். வேதத்தை நமக்கு சொல்லுது இப்படி தீர்க்க கூடாது, மற்றவர்களை குற்றம் தீர்க்கும் போது நீங்க இப்படி தீர்க்க கூடாது. எப்படி ஆண்டவரே அப்படின்னா, முதலாவது துணிகரமாய் மற்றவங்களை நாம் நியாயம் தீர்க்க கூடாது. You should not judge others presumptuously. எப்படி துணிகரமா எப்படிங்க, யாரோ சொல்ற ஒரு சில சந்தேகங்கள், சில ரூமர்ஸ். ரூமர்ஸ்க்கு தமிழ்ல என்ன வார்த்தை? வதந்தி. சில பேருடைய வதந்திகளை கேட்டு நாம் அது உண்மை, நிரூபிக்கப்பட்ட தவறளிக்காத உண்மை என்று முடிவு செய்து அவர்களை தீர்த்திடக்கூடாது. இது இதுக்காண்டி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நாடே உருப்படும். வதந்திகளால நம்ம நாடே கெட்டுப்போகுது, அரசியலும் கெட்டுப்போகுது. வதந்திகள் தான் அரசியல் தெரியுமா, நம்ம நாடே, நம்ம ஊருங்களே, குடும்பங்களே, உறவுகளே கெட்டு போறது வதந்திகள்னால். வதந்திகளை வைத்து ஒருபோதும் நாம் யாரையுமே தீர்க்கக்கூடாது. இட்ஸ் ஆல் ரூமர், இட்ஸ் ஆல் பர்செப்ஷன். வி ஷுட் நெவர் ஜட்ஜ் எனிபடி பேஸ்ட் ஆன் ரூமர்ஸ், பேஸ்ட் ஆன் யூனோ அன்ப்ரூவன் ஃபேக்ட், அன்ப்ரூவன் திங்ஸ், யூனோ ரூமர்ஸ். வி ஷுட் ஆல்வேஸ் ஆத்தென்டிகேட் தோஸ் வித் ஃபேக்ட்ஸ். எப்போ பார் வதந்திகளை நாம் நம்பாமல் உண்மை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து தான் தீர்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்துக்கு நம்ம ஒருபோதும் வரக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கும் அது. ஏன், எல்லோருடைய மனிதர்களுடைய நோக்கங்களை அறிவது என்னுடைய வேலை அல்ல, தீர்மானிக்கிறது என் வேலை அல்ல. அது ஆண்டவருடைய சிறப்புரிமை. அந்த உரிமையை பறித்தவனாக நான் அவங்க அப்படித்தான், அவங்க ஒண்ணு அப்படித்தான் முடியும், இப்படித்தான் செஞ்சு முடிப்பாங்கன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி தீர்மானிக்கிற வேலை, அது கடவுளை அவமதிக்கிற மாதிரி, அவருடைய ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு அவர் சீட்ல உட்கார்ற மாதிரி செய்யக்கூடாது நம்ம. அது தவறு, அது வேதம் கண்டிக்குது, நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவர் அவர். வி ஷுட் நெவர் ஜட்ஜ் த மோட்டிவ்ஸ் ஆஃப் another man. That is a prerogative of God. He is the only one who knows every man's heart. And we should not judge other people unless we see external acts and it is proven with facts. So we should not judge anybody presumptuously. அவங்கள நோக்கம் பார்க்க கூடாது. பாருங்களேன், கடவுளுடைய ஆபீஸ்ல நுழையக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான உதாரணம் யோபு. பார்த்தீங்கன்னா யோபு கதையில பிசாசு யோபுவை பார்த்து மெச்சித்துக்கிறார். ஆண்டவர் யோபுவை பார்த்து மெச்சித்துக்கிறார் பிசாசுக்கு முன்னாடி. என்ன சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனை நீ பாத்தியா யோபு, பூமியில் அவனை போல யாரும் இல்லையே, பரிபூர்ணமாக உன்னதமாக தேவனை பயந்து, தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன் அப்படின்னு ஆண்டவர் மெச்சித்து கொண்டார். இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, அது தாங்காது, மற்றவங்கள புகழ்தா, அது என்ன பண்ணுச்சு, அது சொல்லுது ஜோபு, யோபு வந்து உங்களை சும்மாவா பயப்படுறான், நீ அவனை சுத்தி ஒரு காவல் போட்டிருக்கிற, அவன் வீட்டை சுத்தி, அவனுக்கு இருக்கிற சொத்தை சுத்தி காவல் போட்டிருக்க, அவன் கை வேலையெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிற, பெருக்கி இருக்கிற, உன் கைய வச்சு ஒரு அடி அடி, அவன் முகத்தை பார்த்து சபிப்பான் சொல்லியா. என்ன யோபு சொல்றான், யோபு இது பிசாசு என்ன சொல்லுது, யோபு வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது நோக்கம் உண்மையான பக்தி அல்ல, அவனுடைய சுயநலம் மாயமாலும், நீ அவனை ஆசீர்வதிக்கணும் என்பது ஆசீர்வச்சதுனால தான் உன்னை இதுன்னு ஆண்டவர் யோபு மேல குற்றம் சாட்டுறான் இல்லைங்களா. அது மற்றவங்களை குற்றம், அவர் ஒழுங்கா எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு, அதனால தான் ரொம்ப பக்திமானா இருக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறது, அது பிசாசனுடைய வேலை. பிசாசனுடைய பிள்ளைகள் போல பிசாசு கிரியை நம்ம செய்யறோம். மற்றவனுடைய குற்றம் சாட்டுறது பிசாசு தான் செய்யுது. பாருங்களேன், யோபு ஆண்டவர் அதுக்கு தான் சேவிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும், ஆனா பிசாசு செய்யுது. பாருங்களேன், நம்மளும் அப்படி செய்யறது இல்ல, யோசிச்சு பாருங்களேன், அவருக்கெல்லாம் இருக்குது செய்யறாரு அப்படின்ற மாதிரி மற்றவங்களை நாம் குற்றம் சாட்டக்கூடாது. நிரூபணம் ஆகாத வதந்திகளை வைத்து நாம் தீர்மானத்துக்கு ஒருபோதும் வரக்கூடாது. மற்றவங்களுடைய நோக்கங்களை நாம் குற்றம் சாட்டுகிற உரிமை நமக்கு இல்லை. அது செஞ்சோம்னா பிசாசு வேலையை நாம் செய்கிறோம். முதலாவது, I was taking the example of Job. The Satan, in fact, God when appreciates Job and he says he is a perfect and righteous man, he departs from evil, fears God. Job was actually judging and accusing, Satan was actually judging and accusing Job, saying that he serves you because of the gain that he gets from you. That's what is, you know, judging presumptuously. You know, sometimes we judge people, oh, he's righteous, he's devout because of that and this. We should never judge the motives of other men. If we do, we do the work of the devil. Like the devil has done it. Okay. Rendavathu, we should not judge hypocritically. மாயமாலமா ஒருத்தர் நியாயம் தீர்க்க கூடாது. எப்படி? அதைத்தான் ஆண்டவர் இதுல வலியுறுத்துறார். என்ன, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்காம மற்றவன்ல குற்றத்தை நீ என்ன பார்க்கறது? அதான் ஆண்டவர் இங்க கண்டிக்கிறார். பாருங்களேன், அதை தொடர்ந்து வரும்போது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களை பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம ஆராயிருது. ஆனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாபெரிய பாவத்தை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அதான் மாயமாலமா மற்றவங்களுக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீ ஏன் ஒரு ஓட்டப்பான, உனக்குள்ளேயே எவ்வளவு ஓட்டைங்க இருக்குது, நீ என்ன மற்றவங்களை சொல்றது? பாருங்களேன், ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பவுல போஸ்டில் நான் மிஞ்சிட்ட மாதிரி என் வாழ்க்கையிலேயே இச்சைகள் ஆறா ஓடும் போது மற்றவங்க வாழ்க்கையில திரும்ப நீ எப்படி பார்க்கலாம்? இச்சைகள் ஆறா ஓடுது உன் வாழ்க்கையில, கட்டுப்பாடு இல்லாம எல்லாத்திலையும் கட்டுப்பாடு, ஐம்புரிகளை நான் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்ற ஒரு மனிதன் போல நீ மற்றவங்களை எப்படி நீ குற்றம் தீர்க்கலாம்? உன் தண்ணிலேயே திரும்பு இருக்கும்போது உன் கண்ணிலேயே என்ன வருதுல உத்திரம் இருக்கும்போது நீ மற்றவங்களை, அதான் மாயமாலமா மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. முதலாவது துணிகரமா, அடுத்ததாக மாயமாலமா. அது ரொம்ப வேதத்துல ரொம்ப கடிந்து கொள்ளப்படுது. பாருங்களேன், ரோமர் 2:1 எப்படி திட்டுறாரு, அப்படி செய்யறவங்கள ஆகையால் இங்க எடுத்து வச்சுக்காங்க, நான் படிக்கிறேன், கவனிச்சு பாருங்க அந்த வசனம் எவ்வளவு கடிந்து கொள்ளுது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே வேண்டா நீ என்ற மாதிரி, நீ யாரானாலும் சரி, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்களை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னைத்தான் ஜட்ஜ் பண்ணிக்கிற, உனக்குத்தான் ஜட்ஜ்மெண்ட். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, உனக்கு கோபாக்கினையை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறாய். ரொம்ப திட்டுற மாயமால் நீயே ஓட்டப்பானியா இருக்கும். மத்தவங்கள ரொம்ப நீதியா எல்லாத்தையும் சரி கட்டி ரொம்ப முத்திட்ட மாதிரி மத்தவங்களை நம்ம என்ன தீர்க்கிறது? மற்றவங்களுடைய துரும்புகளை என்ன, வேதத்துக்கு விரோதமா நடக்கிறாங்க பாவம் வருதுன்னா அதை நம்ம தீர்க்கணும்னு பாத்துட்டோம். ஆனா சின்ன சின்ன துரும்புகளை பார்த்து நம்ம மத்தவங்களை தீர்க்கிறது மாயமாலமா தீர்க்கிறது. பாருங்களேன், அது செய்யறதுக்கு நீ யார் அதை கேட்கிறார். அது ரொம்ப உண்மை, அது ரொம்ப பெரிய பரிசு. நமக்கும் வர சோதனை, எனக்கும் வர சோதனை, உங்களுக்கும் வர சோதனை. யாருக்கும் வந்துச்சு தெரியுமா? தாவீதுக்கே வந்துச்சு. ஒரு வாட்டி அவர் வீட்டிலேயே பெரிய ஓட்டப்பான உரியாவை கொண்டுட்டு வெச்சிபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேசித்தனம் செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கார் ராஜா சிங்காசனத்தின் மேல. எப்படி இருக்கிறார் பாருங்களேன், ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். நாத்தன் வராரு அவர்கிட்ட, வந்து ஒரு கதையை சொல்றார். தாவீது, நான் அவனுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன், சொல்லுங்க தீர்க்கதரிசியே கேட்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஏழை இருந்தான், ரொம்ப பணக்காரன் இருந்தான், ஒரு சின்ன ஏழை இருந்தான். அந்த சின்ன ஏழைக்கு ஒன்றும் சொத்து இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை செல்லமா அவனும் அவன் மகளும் ஒரு மக மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, ரொம்ப பாசமாக தங்களோடு தான் படுக்கும். அது இல்லாமல் அவனும் அவங்க மகளும் படுக்க மாட்டாங்க. தங்க வீட்டில் ஒரு புள்ள மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அது அப்படி பாசமா பார்த்து வளர்த்தாங்க. இன்னொருத்தன் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிங்க, அவனுக்கு ஆயிரக்கணக்கான சொத்து மாடெல்லாம் இருந்துச்சு. அந்த பணக்காரனுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாரு, அவன் என்ன பண்ணா, அவ வீட்டுல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க வீட்டுல பாசமா புள்ள போல வளர்த்த ஆடை பிடிச்சிட்டு வந்து வெட்டி பிரியாணி பண்ணி இவருக்கு கெஸ்டுக்கு போடுறான். அதை கேட்ட உடனே தாவீதுக்கு ஆத்திரமாக பக்தி வைராக்கியம் பொங்கி வந்து, தேவனுள்ள ஜீவனுள்ள தேவன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், அந்த மனுஷன் யாரானாலும் சரி சாக வேண்டும் அப்படின்ட்டார். நாத்தன் பார்த்து நீதாயா அந்த மனுஷன், நீதாயா மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறியே, உன் குற்றம் உன் கண்ணுக்கு தெரியலையே, நீதாயா அந்த மனுஷன். தாவீது அப்படியே மெலுங்கி கீழே உளுந்து சாஸ்தாங்கமா உளுந்துட்டார். வரீங்களா, அதான் அதை நம்மளும் செஞ்சிடலாம், மற்றவங்களை காமிச்சிடலாம். நம்ம வீடு ஓட்டையா இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம், அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் மாயமாலமா தீர்க்கிறது. ஓகே, மூணாவதாக துணிகரமா செய்யக்கூடாது, மாயமாலமா குற்றம் தீர்க்கக்கூடாது, அவசரமா குற்றம் தீர்க்கக்கூடாது, அவசரமா குற்றம் தீர்க்கக்கூடாது. யார பத்தியாவது தவறான கேள்வி தவறான வதந்தைகள் நம்ம காதுக்கு வரும்போது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பு, நீ ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னா அதை குறித்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி சந்திச்சு சந்தேகங்கள்லாம் இல்லாம நம்ம தீர்க்கிற தீர்ப்பு வந்து ஃபேக்ட்ஸ் கேட்டபடி இருக்குன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் ஒரு தீர்ப்பை நம்ம கொடுக்கணும். ரொம்ப முக்கியம் அது. உறுதிப்படுத்திக்கிட்டு நாம் கொடுக்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கிறோம், ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுதுன்னா அது உண்மைக்கு ரொம்ப இதா இருக்கணும், உண்மைக்கு வெல் கிரவுண்டட் இன் ட்ரூத்தா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இதை செஞ்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அநேக பேர் வதந்திகள், வதந்திகள்னால தீர்ப்பு, எண்ணங்கள்னால தீர்ப்பு, பல பேர் பொறாமைனால தீர்ப்பு வந்துருது இல்லைங்களா, அவங்களை பத்தி தப்பாவே தீர்ப்பு, பொறாமைனால பல குணங்கள்னால தீர்ப்பு வந்துருது. அப்படி செய்யக்கூடாது, பெரிய ஆச்சரியம். தேவனே அப்படி செய்யறது இல்லையா, தேவனே இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணாம தீர்ப்பு கொடுக்கறது இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். பைபிள்ல போட்டிருக்கு, பாபேல் கோபுரம் கட்டும் போது என்ன போட்டிருக்குன்னா, எல்லாத்தையும் அறிஞ்சவர் பரலோகத்திலிருந்து உட்காந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆதியாகமம் 11:5 என்ன போட்டிருக்குன்னா, தேவன் இறங்கி வந்து நகரத்துக்குள் அந்த மக்கள் கட்டினதை அவர் பார்த்து தீர்ப்பு சொன்னார், அவங்கள குழப்பி விட்டு பாஷைகளா பண்ணாருன்னு போட்டிருக்கு. ஏன் அவர் இறங்கி வரணும், யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு இடத்தில் பாத்தீங்கன்னா அவரே பர்சனலா வந்தாருன்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்தில் ஆதியாகமம் 18:21 பாத்தீங்கன்னா, சோதோம் குமாரா பாவம் செஞ்சிருக்கு, அதை அழிக்கணும், அவருக்கு அந்த கூக்குரல் எட்டி இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்களா, 18:21,
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
பாடி என்ன ஆச்சரியமா இல்ல, ரொம்ப அதிசயம். பரலோகத்தில் எல்லா மனிதர்களுடைய இருதயத்தை எல்லாத்தையும் பார்க்கிற தேவன் அவர் என்ன போடு, நான் இறங்கி போய். நம்ம இறங்கவே மாட்டோம், நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா எல்லா தீர்ப்பும் கொடுத்துருவோம் இல்லைங்களா, எல்லாரையும் தீர்த்துருவோம் நம்ம. அவர் அப்படி இல்லை, அவர் இறங்கி போய் பாருங்களா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களா, என்னிடத்தில் எட்டுச்சு விஷயம், அதன்படி அவங்க செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு செய்திருக்கிறார்களா அல்லவோ இல்லையா? ஒருவேளை செஞ்சலாம இருக்கலாம், அவரு அது ஆச்சரியமா இருக்குது, செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா என்பதை பார்த்து அறிவேன், பார்த்து விசாரித்து அறிவேன். அதுல இருந்து நமக்கு என்ன கத்து கொடுக்கிறார் தெரியுமா, அவரே அது செய்யும் போது நம்ம யாரும் வீட்டுல உட்காந்து தீர்ப்பு சொல்றவங்களா இருக்க கூடாது. என்ன ஆயிருக்குதோ அதை போய் விசாரிச்சு ஆராய்ந்து கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதையா நம்ம செய்யறது இல்ல, சொல்லிடுறோம் பழமொழியா, தீர விசாரிக்கணும், என்ன ஆச்சு ஏதாச்சு ஏ எப்படி என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் ஒரு தீர்ப்புக்கு வரணுமே தவிர, மனிதர்களுடைய நோக்கங்களை யூகம் பண்ணி அவங்க அப்படித்தான் யூகம் பண்ணி ஒருபோதும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதான் நமக்கு ஆண்டவர் இங்க கத்து கொடுக்கிறார் பாருங்களேன். ஒரு குற்றத்தை தீர்மானமா நம்ம சொல்லிடக்கூடாது பாருங்களேன். இயேசுவே அதை கடிந்து கொள்றார் யோவான் 7:21, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தோற்றத்தின்படி தீர்ப்பு ஒருபோதும் செய்கிறவர்களா விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அவ்வளவு மேல் பார்வையா உலகம் தான் செய்து, உலகம் தான் அரசியல்வாதி பெருசா பேசிட்டு போனா அவனுக்கு ஓட்டு போட்டு, நம்மளா அப்படி இருக்கணும், விசாரித்து நீதியின்படி சத்தியத்தின்படி தீர்ப்பு சொல்லணும். அதான் ஆண்டவர் அங்க விரும்புறார். ஒருபோதும் ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செஞ்சிருந்தா அவங்க அந்த குற்றத்தை விளக்குவதற்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்கணும், கேள்வி வருவதற்கு முன்பதாகவே பதில் சொல்லுகிறது முட்டாள்தனம்னு நீதிமொழிகள் சொல்லுது. முட்டாள்தனம் அது செய்ய சொல்லுது. ஓகே, we been seeing that we should not judge other people presumptuously, like you know Job judged the motives of Satan judged the motives of Job. We should not judge other people hypocritically. Whereas we have so many flaws in our own lives. Whereas our own life is, you know, a mess. And we keep looking at specks in others' life. Similar to what, you know, it's a good illustration of when Nathan went and spoke to David. He gave a parable. He told him there was this poor man and a rich man. And David, after hearing that story, he was so jealous. And he wanted to kill the rich man. And Nathan said, "You are that man." Sometimes we don't realize our own flaws and the condition that we are in, and we end up looking at specks. We should not, that is judging other people hypocritically. Thirdly, we should not judge people hastily, rashly. The word of God, amazingly, when before God destroyed Sodom and Gomorrah, the verse says God himself came down, and the verse says, "I will go down and check myself whether they have done according to what I have heard, what I have, the voice that has come to me." If the God himself descends down to investigate the facts, by that he actually teaches us that before we investigate, before we find out what the true facts are, never pass any judgment from our mouth. Should investigate. Our judgment should be based completely, well grounded on the facts and never based on rumors or the tale stories that we hear. Should not judge hastily. Third, fourth, and avasyam illamal nam nyayam theerkakudad. Avasyam illamal nam nyayam theerkakudad. Yeah. தேவ வசனம் வந்து நம்மளை கட்டளை, தேவ இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. தான் அடிக்கடி நமக்கு வலியுறுத்தணும்னு பார்க்குறேன். நம்ம எல்லாம் இந்த அதிகமான ரைட்டில் போன பக்தி உள்ள மனிதர்களோடு பழகிறோமா இல்லைங்களா? அவங்களுடைய நீதியை பார்க்கணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ, அவங்களுக்கெல்லாம் வேதம் தெரியல, ஏதோ வேதம்னு நினச்சிட்டு கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கும் அந்த குணம் வந்துடுது. வேதத்தில் சில காரியங்கள் கட்டளிடப்பட்டிருக்கு, வேதத்தில் சில காரியங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஆனால் அநேக காரியங்கள் கட்டளையும் இடப்படல, தடையும் பண்ணப்படல. புரியுதுங்களா? அந்த அதுக்கு அது அந்த ஏரியாவுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் லிபர்ட்டி, கிறிஸ்தவ சுதந்திரம்னு பேர். அந்த விஷயத்தில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அதை ஜட்ஜ் பண்ணோம்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நாம் தீமையாக பேசுகிறோம். புரிஞ்சுக்கோங்க. வேதத்தில் சில காரியங்கள் நடுநிலையில் கட்டளையும் இடப்படல, தடையும் பண்ணப்படல. அதை குறித்து ஜட்ஜ் பண்ண நம்ம உரிமை இல்ல. எக்லீசியாஸ்டஸ் 7:16 நானே படிக்கிறேன். பிரசங்கி 7:16 மிஞ்சின நீதிமானா இராதே, மிஞ்சின நீதிமானா இராதே. ஏன் மிஞ்சி போறது? ரொம்ப நீதிமான் இவர், மிஞ்சிட்டார் நீதிமான்ற மாதிரி. மிஞ்சின நீதிமானா இராதே. ஏன் அவர் சொல்றார், உன்னை நீயே கெடுத்துக் கொள்ள வேண்டுமான்னு கேட்கிறார். உன்னை நீ ஏன் கெடுத்துக்கிறார்? மிஞ்சின நீதிமானா இதாது. ஏன் வேதத்துக்கு மிஞ்சினது நம்ம பண்ணக்கூடாது பாருங்களேன். உதாரணத்துக்கு இந்த கிறிஸ்டியன் லிபர்ட்டியில் டிவி வைக்கிறது வீட்டில், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இல்லை ஒரு மேக்கப் போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. கிறிஸ்டியன் லிபர்ட்டி, விக்கிரங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றது இல்லைங்களா, அதெல்லாம் கிறிஸ்டியன் லிபர்ட்டி கூட்டது. வேதம் தடை பண்ணாத காரியங்கள். அந்த ரோமர் 14 அவர் திட்டுறார். சில பேர் விக்ரம் சாப்பிட்டதை பத்தி, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, நீ எல்லாம் இதுவியா அதுயான்னு கத்திட்டாங்க. அது செய்யக்கூடாது, கிறிஸ்டியன் லிபர்ட்டி. அது விக்ரம் ஒண்ணுமே இல்லை, அதை போய் வணங்கினாங்க விக்ரத்தை வச்சு. நம்ம போய் காலையில இந்த நம்ம நல்ல ஹோட்டல், நம்ம ஊர்ல கிறிஸ்டியன் ஹோட்டல் கிடையவே கிடையாது. போனா இந்த ஸ்ரீநிதியும் இந்த மகாலட்சுமி கோயிலும் ஏதோ சாந்தி சாகர் அங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் உடைச்சுட்டு அந்த தேங்காய் அரைச்சுதான் சட்னி போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஒரு ரூல் போட்டேன்னா, நீங்களாம் ஹோட்டலுக்கே போய் நாஸ்டர் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கிறிஸ்டியன் லிபர்ட்டிக்கு சம்பந்தப்பட்டது. அதில் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. வேதம் கட்டளை எது இடுது, தடை எது பண்ணுது, அதுதான் நம்ம ரூல். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அங்கே பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிடுறான், ஆபாசமாக பண்ணால் பண்ணக்கூடாது தான், அதை நம்ம சொல்லணும். அங்கே பாரு எப்படி இது பண்ணியிருக்கிறாங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்கன்னு என்னத்துக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம்? பண்ணக்கூடாது. அனாவசியமாக நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்படி தீர்க்கிறவன் பாருங்களேன், அதை வேதமே சொல்லுது, நியாயப்பிரமாணம் குறைவுள்ளதுன்னு சொல்றான் பாருங்களேன். அப்படி தீர்க்கிறவன் நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்தி வேத வசனம் பரிபூர்ணம் இல்லது, அது பரிபூர்ணம் இல்லாததுக்கு நான் சேர்க்கிறேன், வேத வசனம் இது சொல்லி இருக்கணும் சொல்லாம விட்டுட்டாங்க, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு நம்மளும் அந்த வேத வசனத்துக்கு விரோதமாக பேசுகிறோன்னு வேதம் சொல்லுது. அது செய்யக்கூடாது. வேதம் எதை சொல்லுது அதுக்கு விரோதமா செஞ்சா நேரா போய் பேசு, இல்ல ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போய் பேசு, இல்ல பாஸ்டர் கிட்ட சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. மற்றதெல்லாம் நீ வேதத்துல இல்லாததை நீ புகுத்தக்கூடாது. கிறிஸ்தவ சுதந்திரம் அதை நம்ம பார்த்துக்கணும். மற்றவங்களை குற்றம் தீர்க்கக்கூடாது. ஓகே. அஞ்சாவது, இரக்கம் இல்லாமல் குற்றம் தீர்க்கக்கூடாது. இரக்கம் இல்லாமல் அடிப்படை சத்தியத்தில் குறைவு இருக்கிறது, வேதத்துக்கு விரோதமாக அவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்து முழுமையா உலக பிரகாரமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்யலாமே தவிர, நம்ம எல்லோரும் மாம்சத்தில் இருக்கிறோம், சில குறைவுகள் நமக்கு இருக்கும் என்பதை உணர்ந்து அன்போடு மற்றவர்களோடு தாங்கு பழக நம்ம கத்துக்கணும். சந்தேகமான காரியங்கள் உண்மை என்று நோக்கங்களை தீர்க்கக்கூடாது. வேதத்தில் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லு. அவங்க பாவமா இருந்தா தவறா இருந்தா நம்ம சொல்லணும் தான், ஆனா அதே நேரத்தில் நம்மளும் தவறு செஞ்சிடலாம் இல்லையா, நம்மளும் பாவத்துல விழுந்துடலாம் இல்லையா, நம்ம எல்லோரும் நிலைமையில இருக்கிறோமே என்பதை உணர்ந்து சிறு சிறு காரியங்களை மலை போல் பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடாது. இரக்கம் இல்லாமல் குற்றம் தீர்க்கக்கூடாது. எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் கண்டம் பண்ணி எந்த கிரவுண்டும் இல்லாம சில நேரங்களில் வந்து கண்டம் பண்றது, அந்த கிரவுண்ட் எல்லாம் வர்றது வந்து பலவிதமான வெறுப்புனால பொறாமைனால ஒரு துர்குணம் இருக்கிறதுனால நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது அது பிசாசுடைய வேலையை செய்யறோம். பார்த்துக்கணும், அது வேதம் கடவுள் மேல வைராக்கியமா இருந்து செய்யறோம்னா வேதம் என்ன சொல்லுது அதுதான் நம்ம பார்க்கணும். ஆகவே அஞ்சு வாட்டி பார்த்துருக்கிறோம், எப்படி துணிகரமா செய்யக்கூடாது, மாயமாலமா செய்யக்கூடாது, அவசரமா செய்யக்கூடாது, அனாவசியமா செய்யக்கூடாது, இறக்கம் இல்லாமல் செய்யக்கூடாது. ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இதோடு நம்ம முடிக்கலாம். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்ன பாஸ்டர் இதை வச்சுட்டு இவ்வளோ பிரசங்கம் பண்றீங்களே, இது என்ன ஒரு பெரிய கதை அப்படின்னா, இதை மாதிரி நீங்க எப்படி நியாயம் தீர்ப்பீங்களோ பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவன் அதே அடுத்த ரெண்டாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, மற்றவங்கள நீ எந்த அளவில் நியாயம் தீர்க்கிறியோ அதை வச்சுத்தான் உனக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். நம்ப முடியுமா? இந்த நாள் வாழ்க்கையில பராமரிப்புலயும் ஆண்டவர் உள்ள எல்லாத்திலையும் தீர்த்து நடத்துறதும் உனக்கிட்ட இறக்கமா இருக்கிறதும் நித்திய நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது உனக்கு நியாய தீர்ப்பினுடைய அளவு ரெண்டாவது வசனத்தை போட்டிருக்கு. நீ மற்றவங்களை எப்படி பார்த்து தீர்க்கிறியோ அதுக்கு ஏற்றபடித்தான் நியாய தீர்ப்பு உனக்கு இருக்கும். முக்கியம் இல்லையா அது? என்ன கேட்டீங்கன்னா, இதயம் எந்த மோட்டு ஆண்டவர் சாதாரண அது சொல்லாம விட்டுருந்தா விட்டே இருந்திருக்கலாம். இது அதை போட்டு நம்ம இதயத்தை நடுங்க வைக்கிறாரு, நம்மள இதயத்தை மாத்த பாக்குறாரு. இந்த குணம் இருந்துச்சுன்னா நம்ம மாத்திக்கணும். இந்த குணத்துல நான் வளருவேன் இப்படித்தான் இருப்பேன்னு நம்ம இருந்தோம்னா இங்க இருந்துக்கலாம், பரிபூர்ண பரிசையன் ஆகுற வரைக்கும் அப்படியே போலாம் நீங்க. ஆனா உங்களுக்கு கிருபை வேணும்னா இது பாவம்னு உணர்ந்து, இது தவறுன்னு உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு இறக்கம் காமி, உங்களுடைய வேதம் என்னை குத்திருச்சு, என் குற்றங்களை எடுத்து காமிச்சிச்சு, எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு வரும்போதுதான் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்மள அப்படி மாத்திக்கொள்ள முடியும். மத்தவங்களை குற்றம் தீர்த்துறதே இவ்வளவு, மனசுல நம்மளே குற்றம் தீர்க்கிறதே இவ்வளவு தவறுனா, அதை தீர்த்துக்கிட்டு போய் ஊரெல்லாம் நம்ம போலி சொல்றோம்னா, ஊரெல்லாம் போய் வதந்தி பரப்புறோம்னா அது எவ்வளவு பெரிய தவறா இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரி நியாய தீர்ப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசுல தீர்த்துக்கிறதே தவறுனா, நானே தவறா தீர்த்துக்கிட்டு அந்த தீர்ப்பை எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா அது எவ்வளவு தவறா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவங்க. அதான் வேதம் போட்டிருக்கு லேவியராகும் 19:16, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோலி சொல்லி திரியாயாக. அங்க போய் ஒரு கோலி சொல்றது, இந்த வீட்டுக்கு போய் சொல்றது, அங்க போய் அவங்கள பத்தி சொல்றது, திரியாயாக. பிறனுடைய இரத்த பழி உண்மேல் உண்டாகும்படி செய்யாத, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், சாரி உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் சொன்னது நான் உண்மை, கோழி சொல்லி திரும்ப தெரியாதே. ஆகவே இந்த மலப்பிரசங்கத்தின் குணத்துக்கோ இந்த மற்றவங்களுடைய பரிசெயர் மாதிரி நியாயம் தீர்க்கிற குணத்துக்கோ நேர் விரோதம். அப்படி இருக்கிறவர்களா நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஹைப்போக்ரிட்டிக்கலா சுயநீதி ஆவியோடு எல்லாத்திலையும் குற்றம் பார்க்கிறவர்களா நாம் இருந்தோமானால் அதை நம்ம மாத்திக்கணும், மாத்திக்கணும், கிருபைய நாடணும். இல்ல என்னுடைய வார்த்தையை எழுதி வச்சுக்கங்க, தேவ ஆசீர்வாதம் நம் மேல் வராது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க மாட்டோம். மற்றவர்களை குற்றம் தீர்க்கிற அளவு தான் நமக்கு பயன்படுத்தும் போது எவ்வளோ இறக்கம் உள்ளவர்களா நாம் மற்றவர்கிட்ட இறக்கணும் இருக்கணும் சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப இறக்கமா இருக்கும். ஏன் அதுக்கு தான் என்ன கலக்க போறார். ஜெபம் பண்ணு.